நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப என்ன, ஒரு சர்வதேச அரசியல் பத்தி பேசுறோம். அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீண்டும் நிரூபிக்கிற வகையில வந்து அமெரிக்காவும் சிரியாவும், மேற்கத்திய நாடுகளும் சிரியாவும் இணங்கி வருகின்றன. இதோட பின்னணியை சொல்லுங்களேன்.
அரசியலில் நண்பனாக இருப்பதும் எதிரியாக இருப்பதும் அந்தந்த நேரத்தின் நியாயங்கள் என்பது மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. ரைசல், 55 வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரச குடும்ப வாரிசான சிரியாவின் முன்னாள் அதிபர் பசார் அல் அசாத் சுமார் 5 மாதங்களுக்கு முன் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் அரசியல் புகலிடம் பெற்றிருக்கிறார். இவருக்கு எதிரான போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் இன்று நேற்றல்ல, 2011 எகிப்தில் ஹொஸ்னி முபாரக், லிபியாவில் கடாஃபி, டுனிசியாவில் பென் அலி போன்றோருக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அரேபிய வசந்தம், அரேப் ஸ்பிரிங் என்ற பிரபலமான காலகட்டத்திலேயே ஆரம்பமாகின. சர்வாதிகாரம், அடக்குமுறை, வறுமை, ஊழல், வேலையில்லா பிரச்சினை என்பன காரணமாக மக்கள் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினார்கள். இதனால் பல சர்வாதிகார அரசுகள் வீழ்ச்சியடைந்தன. சில தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிலர் வெளிநாடுகளில் அடைக்கலம் புகுந்தார்கள். இதே வகையான போராட்டங்கள் சிரியாவிலும் இடம்பெற்ற போதும் ரஷ்யா மற்றும் ஈரான் தொடர்ந்து சிரியாவுக்கு அளித்து வந்த இராணுவ ஒத்துழைப்பு மற்றும் ஆயுத உதவிகள் காரணமாக அதிபர் அசாத்தால் இவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடிந்தது. அவரது குடும்பம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் சிரியாவில் அதிகாரத்தில் இருந்தது. 2001 அசாத் பதவிக்கு வந்தார். அவருக்கு எதிராக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வந்த குழுக்களுள் ஒன்றான HTS, ஹயாத் டஹீர் அல் ஷாம் என்ற போராட்டக்காரர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கிய அகமது அல் ஷஹரா மின்னல் வேகத்தில் 5 மாதங்களுக்கு முன் அரசு நிர்வாகத்தை கைப்பற்றி அதிபரானார். அதிபர் அசாத் அப்போது ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினார். புதிய அதிபர் அகமது அல் ஷஹராவின் தலைக்கு $10 மில்லியன் அமெரிக்கா சன்மானம் தரப்படும் என்று 5 மாதங்களுக்கு முன்வரை அமெரிக்கா கூறி வந்தது. அந்த அமைப்பிற்கு ISIS என்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளின் அமைப்புகளோடு தொடர்பு இருப்பதாக அமெரிக்கா அப்போது தெரிவித்தது. இப்போது அந்த சன்மானம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி இப்போது நிலைமை தலைகீழாக மாற்றமடைந்திருக்கிறது. ரைசல், அமெரிக்காவின் இன்றைய அதிபர் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன் மத்திய கிழக்கு பயணம் செய்த போது சிரியாவின் புதிய அதிபர் அகமது அல் ஷஹராவுடன் கைகுலுக்கி அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மட்டுமல்ல, சிரியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் நீக்கிக் கொள்ளப்படும் என்ற அதிரடி உறுதிமொழியையும் ட்ரம்ப் வழங்கியிருக்கிறார். சில பல காரணங்களுக்காக தடைகள் முன்பு விதிக்கப்பட்டன, ஆனால் சிரியாவுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய காலம் உருவாகி இருக்கிறது என்ற பொருள்பட அவர் பேசினார்.
I will be ordering the cessation of sanctions against Syria in order to give them a chance at greatness. Oh, what I do for the Crown Prince. The sanctions were brutal and crippling and served as really an important function at the time, but now it's their time to shine. It's their time to shine. We're taking them all off, and so I say good luck, Syria. Show us something very special.
இந்த அறிவித்தல் காரணமாக சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸ் மற்றும் பல நகரங்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மூழ்கி போனதாகவும், 10 வருடங்களுக்கு மேல் நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்து நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவின் மக்கள் தொகை சுமார் 23 மில்லியன், அதாவது 2.30 கோடி மக்கள். இதில் 95% முஸ்லீம்கள். அதில் 80% மக்கள் சுன்னி பிரிவையும் 15% மக்கள் ஷியா பிரிவையும் சேர்ந்தவர்கள். இந்த சிறுபான்மை ஷியா பிரிவில் உள்ள மிகவும் சிறுபான்மையான அலவாய்ட் என்னும் பிரிவை சேர்ந்தவர்தான் சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத். கிறிஸ்தவர்கள் சுமார் 4% மட்டுமே.
சத்யநாதன், இப்ப அமெரிக்காவுக்கும் சிரியாவுக்கும் இடையே, அல்லது மேற்கத்திய நாடுகளுக்கும் சிரியாவுக்கும் இடையே உறவுகள் ஒருபோதும் நன்றாக இருந்தது இல்லை தானே, இல்லையா?
அப்படித்தான். ஆனால் 1946 சிரியா பிரான்சிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது முதல் அமெரிக்காவுடனான உறவுகள் சுமூகமாகவே இருந்தன. ரைசல், அமெரிக்க அதிபர் ட்ரூமன் காலத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தால் சிரியா அமெரிக்காவின் எதிரியாகிய ரஷ்யாவின் பக்கம் சாய தொடங்கியது. எகிப்து போன்ற நாடுகளும் இதே நிலைப்பாட்டை எடுத்தன. இஸ்ரேலுக்கு எதிரான 6 நாள் போரில் 1967 சிரியா தனது கோலன் ஹைட்ஸ் என்ற பகுதியை இழந்தது. அது இஸ்ரேல் வசமானது. 1970களில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக சிரியா களமிறங்கிய போதும் ஜோர்டானில் நிகழ்ந்த மோதல்களிலும் அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் வெற்றி பெற்றது. 1970களில் மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுடன் சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது சிரியா ஈரானின் உதவியுடன் ஹெஸ்பல்லா, ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு ஆயுதம் மற்றும் பொருள் உதவிகளை வழங்கி அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக வளர்த்துவிட்டது. அதிபர்கள் ட்ரூமன் காலம் தொடக்கம் பில் கிளின்டன் காலம் வரை சிரியாவை இஸ்ரேலிய பலஸ்தீனிய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்குள் இழுக்க முயன்ற போதும் சிரியா எப்போதும் பின்வாங்கியே நின்றது. இஸ்ரேல் தான் கைப்பற்றிய கோலாநைட் பகுதியை திரும்பிக் கொடுக்க கூட முன் வந்த போதும் கூட சிரியா இணங்கி வரவில்லை. ஈரான், சிரியா ஆகிய நாடுகளின் தொடர்ச்சியான உதவி காரணமாக லெபனானில் ஹெஸ்பல்லா அமைப்பு இஸ்ரேல் மேல் தாக்குதலை தொடுப்பது இன்று வரை நிகழ்ந்து வருகிறது. ரைசல், 2003 அமெரிக்கா ஈராக்கிற்குள் ஊடுருவல் நடத்த முனைந்த போது ஈராக்கிற்கு நேர்ந்த நிலை தமக்கும் நேரலாம் என்ற கணிப்பில் சிரியா விலகியே இருந்தது. 2009-10 காலத்தில், அதாவது பராக் ஒபாமா காலத்தில், மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சிரியாவை இணைத்துக் கொள்ளும் ஒபாமாவின் முயற்சிக்கும் சிரியா ஒத்துழைக்கவில்லை. சிரியா அரசை அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அமெரிக்கா கொண்டிருந்த போதும் டியூனிசியா, ஈஜிப்ட், லிபியா போன்ற நாடுகளில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் காரணமாக, அங்கு ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக சிரியாவில் எந்த போராளிகள் குழுவுக்கு ஆதரவளிப்பது என்பதில் அமெரிக்கா குழப்பமடைந்திருந்தது. எந்த குழுவுக்கு ஆதரவளிப்பது என்பது கடைசி வரை தீர்மானமாகவில்லை. இருந்தபோதும் 2011 ஒபாமா அரசு சிரியா மீது பொருளாதார தடைகளை விதித்தது. 2012 சிரிய அரசுக்கு எதிரான போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த போது அரசு போராட்டக்காரர்கள் மீது ரசாயன ஆயுதங்களை, அதாவது கெமிக்கல் வெப்பன்ஸ்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த ஒபாமா அரசு பிரிட்டன், பிரான்ஸ், ஜோர்டான், துருக்கி, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கூட்டுப்படையுடன் வான்படை தாக்குதல்களில் ஈடுபட்டது. அதன் பின்னர் அமெரிக்க துருப்புகள் அங்கே நிலை கொண்டன. இன்றைய தேதியில் 2000 மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் சிரியாவில் நிலை கொண்டுள்ளன. ரைசல், அங்கே அமெரிக்காவின் 3 இராணுவ தளங்களும் இருக்கின்றன. இப்போது HIS என்ற அமைப்பு, அதாவது இந்த புதிய அமைப்பு, சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த புதிய அரசு ரஷ்யாவின் எதிரி என்ற வகையில் அமெரிக்கா மிக மிக சீக்கிரமாக சிரிய அரசுடன் நெருங்கி வருகிறது. ரைசல்,
சத்யநாதன், இப்ப பொருளாதார தடைகளை பொறுத்த அளவுல இப்ப அமெரிக்காவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி இந்த பொருளாதார தடைகளை வந்து தளர்த்தி சிரியாவோட ஒரு நெருக்கமான ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி படுது. இப்படியான நிலைமை எப்படி உருவானது சொல்லுங்களேன்.
இந்த புதிய அதிபர் அல்ஷராவின் தலைமையில் செயல்படும் அரசு பதவியேற்ற இந்த குறுகிய காலத்துக்குள் சர்வதேச அங்கீகாரத்தை பெறும் முயற்சியில் முழு முனைப்புடன் அது செயல்பட்டு வருகிறது. ரைசல், அதிபர் அல் ஷஹரா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து தலைவர்களை சந்திக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் அவர் பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரோனை சந்தித்திருக்கிறார். சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாடரேட் மிதவாத அரசு என்றே தம்மை காண்பித்துக் கொள்ள புதிய அரசு விளைவதோடு தீவிரவாத இயக்கங்களின் தொடர்புகளை அறுத்து கொள்ளவும் முனைந்திருக்கிறது. அத்தோடு தீவிரவாத இயக்கங்களை களைவதற்கு நம்மாலான உதவிகளை மற்ற நாடுகளுக்கு வழங்கவும் மற்ற நாடுகளில் உள்ள சிறுபான்மை குழுக்களின் உரிமைகளை வென்றெடுக்க உதவவும் தாம் முனைவதாகவும் அது சொல்கிறது. ரைசல், தாம் அமெரிக்காவின் எதிரி அல்ல, நண்பன் என்பதை உறுதி செய்யும் முகமாக சிரியாவின் எதிரியான இஸ்ரேலுடன் நேரடியற்ற பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு சொல்கிறது. சவுதி அரேபியா, கட்டார், UAE என்ற ஐக்கிய அரபு அமீரகம் என்பதும் சிரியா தொடர்பாக சாதகமான முடிவை எடுக்கும்படி அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தே வருகின்றன. ரைசல், பொருளாதார தடைகள் சிரியாவை பெரிய அளவில் நலிவடைய செய்திருக்கின்றன. மக்களின் வாழ்க்கை தரத்தை அபிவிருத்தி செய்யவும் வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு, மின் விநியோக சீர்திருத்தம், கல்வி மற்றும் நலத்துறை சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு பொருளாதார தடைகள் விலக்கப்படுவது அவசியம். அமெரிக்காவும் வேறு மேற்கு நாடுகளும் சிரியாவுக்கு எதிரான பொருளாதார மற்றும் தடைகளை 1971 தொடக்கம் 2024 வரை விதித்தே வந்திருக்கின்றன. ஆனால் கடந்த வருடம் December 8 கிளர்ச்சி படைகள் அதிகாரத்தை, அதாவது கைப்பற்றிய இந்த புதிய அரசு தொடங்கிய நாள் தொடக்கம் பல தடைகள் நீக்கப்பட்டு வருகின்றன. ரைசல், அதிபர் அல் ஷஹராவின் தலைக்கு அறிவிக்கப்பட்ட சன்மானத்தை அமெரிக்கா அகற்றியிருக்கிறது. இவ்வருடம் January 6 அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான தடைகளை அகற்றியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் எரிபொருள், வங்கி தொடர்பு, போக்குவரத்து, உள்கட்டமைப்பு தொடர்பான தடைகளை இவரிடம் பிப்ரவரி 24 அகற்றியது. March 6 பிரிட்டன் சிரியன் மத்திய வங்கி அந்நாட்டின் விமான நிறுவனம் எண்ணெய் நிறுவனங்கள் மீதான தடைகளை நீக்கியது. 12 அரசு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை April 24 பிரிட்டன் விலக்கிக் கொண்டுள்ளது. சிரியா மீதான தடைகளை நீக்குவது பற்றி பிரிட்டிஷ் பிரதமர் கேயர் ஸ்டாமர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இப்போது 27 நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் EU சிரியா மீதான தடைகளை நீக்குவதாக அறிவித்திருக்கிறது. ரைசல், சிரியா இயல்பு நிலைக்கு திரும்பி பொருளாதார ரீதியாகவும் மனித உரிமை சுதந்திரம் என்பன தொடர்பாகவும் கணிசமான முன்னேற்றம் காண மேற்குலக நாடுகள் ஆர்வமாக இருப்பதே இது காட்டுகிறது. அத்தோடு சிரியாவை ஒதுக்கிவிட்டு மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது முடியாத காரியம் என்பதை அமெரிக்காவும் அரபு நாடுகளும் உணர்ந்தே இருக்கின்றன. இருந்தபோதும் தம்மை கலந்தாலோசிக்காமல் அமெரிக்கா சிரியாவுடன் நெருங்கி வருவது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மிக நன்றி சத்யநாதன், இன்னொரு நிகழ்ச்சியில விரைவில் சந்திப்போம்.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.